வழிமொழிய கௌரவ சுமந்திரன் அவர்.
Thank you, Mr. Deputy Chairman. I second the adjournment motion by the Honorable Leader of the Opposition and would like to say a few words with regard to operationalizing this act. It's a matter of regret that it took almost 1 year for the for His Excellency the President to even list it under a particular ministry. An act such as the one that we are discussing now, which all of us are convinced will bring about some kind of solace to the relatives of the missing persons. The government should have acted faster, was bold enough to bring the act and pass it amidst much din in this house, but then was reluctant to make that first gazette notification for so long without any reason. The reason given was flimsy, that there was a small amendment that was required. Amendments are brought to laws, can be brought at any time, and that is no reason why the act was should not have been operationalized. Secondly, even operationalizing hasn't still taken place, because the minister must give a date on which the act comes into operation, and that hasn't happened as yet. There is no necessity to delay this any further. And then thirdly, as I said on an earlier occasion, the Constitutional Council must act swiftly and appoint the 7 commissioners who will then be able to give effect to this law. The government obviously must allocate sufficient funds for the functioning of this office, because as was stated by the proponent of the motion, this is an investigative exercise to find out what happened to the person who said to be missing. As the Honourable Leader of the Opposition said, it's a further matter of regret that the former president, who was at the forefront of the struggle of the mothers in 1988, 89, 90, who went to the United Nations, to the Working Group on Enforced Disappearances, and championed the cause of Sinhala mothers on the case of their sons going missing, misleading the country today and opposing this mechanism, falsely stating that this will endanger the country, falsely stating that this act is in contravention of the Constitution, and so on. When the bill was taken up for debate, and when there was much disturbance in the well of the house, Honorable Vasudeva Nanaikara was here singing songs, and I told him that he, along with former President Rajapaksa, were the two who fought the case of the Sinhalese youth at that time. And if he was behaving like this, he is showing himself up to be a racist. And that is what the former president is also doing now, because if he could do that at that time and now turn 180 degrees and state the opposite when most who are affected are Tamil youth, then he is nothing but a racist. The government that took the right step in the direction of reconciliation, of transitional justice, must move forward without being reluctant, without taking 2 steps back after taking 1 forward, must act decisively so that people will have confidence. It's a matter of regret again that persons who are eagerly awaiting this office to become functional are now losing hope because of the reluctance of the government. This is the correct mechanism, not the commissions that before which they went and gave evidence. This is an investigative mechanism that will somehow go into each case and try to find out what happened to the person who went missing. And so this must be given the highest priority, and I hope the Honorable State Minister of Defense, who is here to reply, will give that assurance on behalf of the government today. Thank you.
Gaurava Saranubhav.
பிரதி குழுக்களின் தலைவரவர்களே, இந்த சபையில் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை நிறுவுவதற்காக திருத்த சட்டவரவு மீதான விவாதத்தில் உரையாற்றிய போது முக்கிய விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். அதை திரும்பவும் இங்கே நினைவுபடுத்துவது பொருத்தமானது என்று கருதுகிறேன். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான இந்த விடயம் விரைந்து தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமிருக்க முடியாது. ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் நிறுவும் இந்த அலுவலகத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. ஆகவே இந்த அலுவலகம் நிறுவப்பட்டு அதன் நோக்கம் வெற்றியடைய வேண்டுமானால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவுகள் விரும்பும் வகையிலான விசாரணை பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் என்று இந்த சபையில் கோருகிறேன் என உரையாற்றியிருந்தேன். காணாமல் போன தொடர்பான அலுவலகத்தை நிறுவும் வர்த்தமானி அறிவித்தலில் மேன்மிதங்கிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கையெழுத்திட்டுள்ளார். 2016 ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்துக்கு வந்த இந்த சட்டவரவு மீது இந்த ஆண்டு ஜூலை மாதமே முற்று பெற்றிருக்கின்றது. அதனை வரவேற்கின்றேன். அதேவேளை நான் மேலே கூறியவாறு காணாமல் ஆக்கப்பட்டவளை தேடும் உறவினர்கள் இந்த அலுவலகத்தை நிராகரித்திருக்கின்றார்கள். பன்னாட்டு சமூகத்தை ஏமாற்றவே இந்த அலுவலகத்தை அரசு செயல்படுத்த முனைவதாக குற்றம் சுமத்தியுள்ளார்கள். தமதுக்கு அன்புக்குரியவர்களை தேடும் அவர்களது குற்றச்சாட்டுக்களை இலகுவில் புறந்தள்ளிவிட முடியாது. ஸ்ரீலங்கா பேரினவாத அரசானது எமக்கு எமது மக்களுக்கு கடந்த காலங்களில் கற்றுத்தந்த படிப்பினையின் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவினர்கள் இந்த அலுவலகத்தை நிராகரித்திருக்கின்றார்கள். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயம் ஸ்ரீலங்கா அரசின் கழுத்தை எப்போது இருக்குகின்றதோ அப்போதெல்லாம் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நிறுவி விசாரணை என்ற பெயரில் இழுத்தடிப்புகளை செய்தார்கள். எமது மக்கள் எந்த ஆணைக்குழுக்கள் முன்னால் தமது சோகக் கதையை திரும்ப திரும்ப சொல்வது? சரி, எந்த ஒரு ஆணைக்குழுவாவது அவர்களது கதைகளை கேட்டு அவர்களுக்கு நியாயங்களை பெற்றுக் கொடுத்திருக்கின்றதா? இருக்கின்ற அரசரப்பு பிரதிநிதிகளே, உங்களால் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? எங்கள் மக்கள் உங்கள் ஆணைக்குழுக்கள் மீதும் உங்கள் விசாரணையாளர்கள் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அவர்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்ப நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர்கள் உங்களைப் போல உங்களை நம்பாமல் இருப்பதை வளர்க்கும் வகையிலே உங்களின் செயற்பாடுகள் அமைந்திருந்ததை நான் இங்கே சுட்டிக்காட்டியாக வேண்டும். திருகோணமலை மாவட்டத்தில் குமாரபுரம் கொலை வழக்கில் அப்பாவி தமிழ் மக்கள் 1990 கொல்லப்பட்டிருந்தார்கள். சந்தேக நபர்களான ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கடந்த ஆண்டு அந்த வழக்கில் சிங்கள ஜூரிமார்களை உள்ளடக்கிய நீதித்துறை எப்படி தீர்ப்பு வழங்கியது? 20 பின்னராவது நீதி கிடைக்கும் என்றிருந்த எங்கள் மக்கள் ஏமாற்றப்பட்டார்கள். ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் சுற்றவாளிகளாக விடுவிக்கப்பட்டார்கள். எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கில் என்ன நடந்தது? கைது செய்யப்பட்டவர்கள் உங்கள் நீதித்துறையினால் விடுவிக்கப்பட்டார்கள். நான் இங்கே சுட்டிக்காட்டியது 1-2 விடயங்கள் மாத்திரமே. இதேபோன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன. நான் கூறிய 2 விடயங்களும் தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கூட்டு அரசின் காலத்திலேயே நடந்தது. இப்படி உங்கள் விசாரணைகள் மீதும் நீதித்துறை மீதும் நம்பிக்கை இழக்கச் செய்யும் வகையில் நீங்களே நடந்து கொண்டதால் தான் எமது மக்கள் காணாமல் போனோர் அலுவலகத்தை நிராகரித்திருக்கிறார்கள். அவர்கள் பன்னாட்டு விசாரணையை கோருகின்றனர். அவர்களின் கோரிக்கை நியாயமானது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். காணாமல் போனோர் அலுவலகத்தின் ஊடாக வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஆனால் வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய வகையில் சட்டவரவு ஆரம்பத்தில் இருந்ததையும் பின்னர் அது நீக்கப்பட்டது என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது, தனித்து ஸ்ரீலங்கா படை வீரர்கள் உள்ளிட்ட உங்களின் நலன்களை மாத்திரமே கருத்தில் கொள்கிறீர்கள். பாதிக்கப்பட்டவர்கள்
உறுப்பினர் அவர்களே, முடித்துக் கொள்ள வேண்டும். 5 அமைச்சருக்கு கொடுக்க வேண்டும்.
எந்த கரிசனங்களையும் நீங்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதலை குற்றமாக்கும் சட்டவிரவு நிறைவேற்றப்பட்ட பின்னர் அதனூடாக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக நீங்கள் கூறக்கூடும். ஆனால் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதலை குற்றமாக்கும் சட்டவிரவு மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் இந்த மாதம் 5 எடுத்துக்கொள்ளப்பட இருந்தது. இந்த சட்டவிரவை நிறைவேற்ற வேண்டாம் என பௌத்த மதத்தின் உயர்ப்பு இடங்கள் கூட்டாக வேண்டுகோள் விடுத்தன. இதன் பின்னணியில் மேற்படி சட்டம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை, எப்போது எடுக்கப்படும் என்பதும் தெரியவில்லை. நன்றி.
ஹானரபிள் மினிஸ்டர்.
தேங்க் யூ ஹானரபிள் சேர்பர்சன். த leader of the opposition has requested that we submit the names of all persons who were in custody at the time the present government assumed duty, as well as the names of persons now held in custody and the places in which they are now held in custody. At this moment, the leader of the opposition, I would like to table these two documents, which have the list of all the persons that were in custody at the time this government came in and where they were held, and of course the number of people, the names, the date of arrest, the case numbers, and the court name and the remand prison of the people who are now in custody. So I would like to table that so that the opposition members can see the names, and we are more than ready to publicize these names as well, Honorable Sir. And of course, for the third question, whether there are secret detention camps, I would like to assure you we have no secret detention camps. The three forces do not have any political prisoners or any prisoners from the war. Everything is very open. Anyone can come and look at these. If they suspect that there are places like this, they are more than welcome to come, speak to the authorities, and go and inspect those places and see if there are detention camps in these camps. As for the reconciliation process, I know, honorable members, it has been a slow progress, but I assure you that this government is steadfast in seeing this reconciliation process through. What we want is this country to heal its wounds. We want this country to prosper, not only the Sinhalese, the Tamils, the Muslims, the Burghers. Every single person living in this country has to feel safe in this country and have to have the feeling that they are included, they're Sri Lankans, and they have the opportunities that everyone else has. So we, your honorables, I think our president, the prime minister, and the government has always promised that we will see this reconciliation process through, and that promise is not something that we are going to break. In fact, on these missing persons, I think I had the opportunity to also go and meet some of the family members of the missing persons, and we had the opportunity to bring some of the family members to Colombo, and we had a meeting with Honorable Sagala Ratnayake, Honorable Vijayadasa Rajapaksa, and with the IGP. Then they raised their concerns with them, and of course they had the opportunity to meet the president as well. So we do take their issues very seriously, and I know it's not an easy thing for a person, a family member, to keep wondering what has happened to their loved ones. I think finally that the president has now signed, and we have the missing persons office, which is now will start the activities soon. I think from that, a lot of people will find, you know, that their problems will they'll finally have a solution for their problems. In fact, I know that the former president, as well as the joint opposition, has been making this the office for missing persons. I think they're trying to demonize this, as if it's bad for the country, it's unconstitutional, that this will be taken as a tool to go after the security personnel of the three forces. They are trying to...
Honorable Minister, please wind up.
Yes. And I have to say that these are all lies. I think with the Office of Missing Persons, not only the people of the North, even the people in the South, the family members of armed force personnel who are missing in action, who are believed to have been taken by the LTT, I mean, they also can finally find out what has happened to their family members. So there is nothing to demonize. I think this is a good tool for the country to heal. I reassure you that we are totally committed to the reconciliation process, and we want to see this through. Thank you.
Thank you. Order, please. House adjourn till 1 p.m. tomorrow.